அன்பிற்கினிய நெஞ்சங்களே, www.manavai.com வழங்கும் ஞாயிறு சிறப்பு வழிபாடு. இன்று திருவருகை காலம் இரண்டாம் ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
முதல் வாசகம் எசையா ஆகமம் அதிகாரம் 11 வசனங்கள் 1 முதல் 10 முடிய. ஆண்டவருக்குரிய நாளில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனிதரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை, திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டுக் குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக் கொள்ளும். கண்டும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்திச் செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டைப்போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வளையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை கட்டு விரியன் வளையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவருமில்லை, கேடு விளைவிப்பார் எவருமில்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும். ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாருமிடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 72.
ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். கடவுளே அரசுக்கு உமது நீதி வழங்க ஆற்றல் தாரும். அரசமைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உமது எளியோக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாரா. உமது எளியோக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆடும் ஏழைகள் அனைவரையும் திக்கற்ற எளியோரை அவரே என்றும் விடுதலை செய்திடுவார். வறியோர்க்கும் ஏழைகட்கும் இரக்கம் காட்டுவார். வறியோர்க்கும் ஏழைகட்கும் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின்
இரண்டாம் வாசகம். அப்போஸ்தலரான புனித சின்னப்பர் ரோமேருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 15 வசனங்கள் 4-9 முடிய. சகோதர சகோதரிகளே, முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகுகிறது. கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கேற்ப நீங்கள் ஒரே மனத்தினராய் இருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒருவாய்ப்பட போற்றி புகழ்வீர்கள். ஆகையால் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள். என் கருத்து இதுவே. கடவுள் உண்மையுள்ளவர் என்பதை காட்டுமாறு கிறிஸ்து விருத்த சேதனம் செய்து கொண்டவர்களுக்கு தொண்டரானார். மூதாதையருக்கு தரப்பட்ட வாக்குறுதிகளை உறுதிப்படுத்தவும் பிற இனத்தார் கடவுளுடைய இரக்கத்தை பார்த்து அவரை போற்றி புகழவும் இவ்வாறு தொண்டரானார். ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன், உமது பெயருக்கு புகழ்மாலை சாற்றுவேன் என இதை குறித்து மறைநூலில் எழுதியுள்ளது. இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி, அதிகாரம் 3, வசனங்கள் 1-12 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலை நிலத்திற்கு வந்து, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். இவரை குறித்தே, பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்துள்ளார். இந்த யோவான் ஒட்டக முடியாலான ஆடையை அணிந்திருந்தார், தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார், வெட்டு கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பரிசேயர் சதுசேயர் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதைக் கண்டு அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திற்கு தப்பிக்க இயலும் என உங்களுக்கு சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். அபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களிலிருந்தும் அபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்றச் செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கின்றேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னைவிட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்லக்கூட எனக்கு தகுதியில்லை. அவர் தூயாவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுளகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டரிப்பார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனிய இதயங்களே, இந்த உலகில் 2 வகை பாதைகள் உண்டு. 1 பழைய பாதை, 2 புதிய பாதை. 2 பாதைகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அதில் நடப்பவர்களுக்கும் 2 வகை அனுபவங்கள் உண்டு. பழைய பாதை கரடு முரடானது, புதிய பாதை சீரானது. பழைய பாதை குறுகலானது, புதிய பாதை அகன்றது. பழைய பாதை குண்டும் குழியும் பள்ளம் மேடும் நிறைந்தது, புதிய பாதை சமமானது. பழைய பாதை ஆபத்தை விளைவிக்கும், புதிய பாதை ஆனந்தத்தை கொடுக்கும். ஆக பழைய பாதையை தவிர்க்க வேண்டுமென்றால் புதிய பாதைக்கு வர வேண்டும். அந்த புதிய பாதையை அமைப்பதுதான் இந்த திருவருகை காலம். இன்று திருவருகை காலத்தின் 2 ஞாயிறை கொண்டாடுகின்றோம். இன்றைய நற்செய்தியின் மைய கருத்து புதிய பாதையை அமைப்பது. அதற்கு மனமாற்றம் மிகவும் இன்றியமையாதது. இந்த புதிய பாதை என்பது இயேசு கிறிஸ்து. அவர் வழியில் நடக்கின்ற போதுதான் வாழ்வும் வளமும் மகிழ்வும் பிறக்கின்றன. காரணம், அவரே சொல்லியிருக்கின்றார், நானே வழியும் உண்மையும் உயிரும், என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. இந்த வழியை ஆயத்தம் செய்து தயாரிக்க அனுப்பப்பட்டவர்தான் திருமுழுக்கு யோவான். இவர் சொன்னது, ஆண்டவர் தம் வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவர் தம் பாதைகளை செம்மைப்படுத்துங்கள். இன்று புதிய பாதை என்பது புது வாழ்வு என்று பொருள். இந்த புது வாழ்வை பெற வேண்டுமென்றால் பழைய வாழ்வையும் அதன் பற்றுதலையும் அழிக்க வேண்டும். பழையதை அழித்தால்தான் புதியது பிறக்கும். பழைய வாழ்வென்பது அகங்காரம், ஆணவம், பொறாமை, பிடிவாத குணம், வரட்டு கௌரவம், போலித்தனம் முதலியன. இவைகளை அழித்தொழித்தால்தான் புதிய வாழ்வு பெற முடியும். இதைத்தான் திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்துக்கு தப்பிக்க இயலும் என உங்களுக்கு சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயலில் காட்டுங்கள். அபிரகாமே எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். அடுத்து இந்த புது வாழ்வு எப்படி அமையும் என்றால், அது மனமாற்றத்தில்தான் அமையும். பழைய உலகின் பற்றுகளை அகற்றி புதிய பற்றாகிய இயேசுவையும் அவரின் மதிப்பீடுகளையும் பற்றிக் கொள்ள வேண்டும். மாணிக்க வாசகர் அழகாக கூறுகிறார், ஒப்பு உனக்கு இல்லா ஒருவனே அடியேன், உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே, மெய்ப்பதமறியா வீரிலியேற்கு, விழுமியது அளித்ததோர் அன்பே, செப்புதற்கு அரிய செழுஞ்சுடர் மூர்த்தி, செல்வமே சிவபெருமானே, எய்ப்பிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கெழுந்தருள்வது இனியே என்று அழகாக பாடுகிறார். அதாவது, தனக்கு யாரும் நிகரில்லாத ஒருவனாய் உள்ளவனே, அடியேனது மனத்தில் உள்ளேடாக விளங்குகின்ற அறிவொளியே, உண்மை நிலையை அறியமாட்டாத சிறப்பில்லாத எனக்கு உயர்ந்த நிலையை கொடுத்த ஒப்பற்ற அன்பு வடிவமானவனே, புனைந்துரைக்க முடியாத வளம் பொருந்திய ஒளி வடிவானவனே, நிலைத்த செல்வமே சிவபெருமானே, யான் இழைத்து போனபோது உன்னை உறுதியாக பற்றினேன், இனி என்னை விட்டு நீ எங்கு எழுந்தருளிச் செல்வது? இன்று நாமும் ஒளியான இயேசுவை பற்றிக் கொள்ள வேண்டும். அதற்கு பழைய பற்றுகளை அறியாமையை விட்டொழிக்க வேண்டும். அதற்குரிய காலம்தான் இந்த திருவருகை காலம். தப்பித்துக் கொள்வதற்காக அல்ல, தப்பு செய்யாமல் இருப்பதற்கும் தவற்றிலிருந்து மனம் திரும்பி வருவதற்கும் தான் இந்த திருவருகை காலம். இந்த காலத்திலும் நாம் உண்டு குடித்து காம களியாட்டத்தில் ஈடுபட்டிருந்தோம் என்றால் தண்டனை நிச்சயம். ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். அடுத்து மனம் திரும்பியதற்கு ஏற்ற தன்மையை செயலில் காட்டுங்கள் என்கிறார். அதாவது, புதிய பாதைக்கு வந்துவிட்டபின் பழைய பாதையை மீண்டும் திரும்பி பார்க்கக்கூடாது. புதிய பாதையில் நடக்கும் வண்ணம் நம்மையே மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும். புனித பவுலடியார் சொல்கிறார், கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்போது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள். அடுத்து இன்னொரு புதிய பாதை என்பது நீரினால் அல்ல, தூய ஆவியினாலும் நெருப்பாலும் திருமுழுக்கு பெறுவது. அதாவது, ஆவியினால் வழிநடத்தப்படுவது. ஆவியின் வழி நடப்பது என்பது உண்மையின் வழி, நீதியின் வழி, அமைதியின் வழி, அன்பின் வழி. இந்த புதிய பாதைக்கு வர நாம் தயாரா? அப்படியென்றால் பழைய புற்றுகளையும் பழைய இயல்புகளையும் பழைய நாட்டங்களையும் அளிப்போம். புதிய சிந்தனைகள், எண்ணங்கள், செயல்களாகி ஆவியின் வழி நடப்போம். அதற்கு மனம் மாறுவோம். ஒருமுறை ஆப்பிரிக்க பாலைவனத்தில் ஒரு வேத போதகர் நடந்து சென்று கொண்டிருந்தார். நற்செய்தி பணியை செய்ய அப்போது அந்த பாலைவனத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த இன்னொரு மனிதனை பார்த்தவாறே சென்று கொண்டிருந்தார். திடீரென்று அந்த மனிதன் அப்பாலைவனத்தில் மணல் மேட்டின் மீது படுத்துக்கொண்டு எதையோ கேட்பது போல காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்தான். இதை வினோதமாய் பார்த்த அந்த வேத போதகர் அம்மனிதனின் அருகில் சென்று, இந்த மணல் மேட்டின் மீது படுத்துக்கொண்டு எதை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதன், இந்த பாலைவனம் சொல்வதை கேட்டுக் கொண்டிருக்கிறேன், அது சொல்லுகிறது தான் ஒரு அழகிய பூங்காவாக மாற வேண்டும் என்று. இனிய இதயங்களே, பாலைவனத்திற்கே பூத்துக் குலுங்கும் சோலைவனமாக மாற வேண்டும் என்று ஆசை இருக்கும்போது மனிதர்களாகிய நம் வாழ்வும் பாழாய்போன பாலைவனமாக இருக்கிறதே. நாம் சோலைவனமாக மாற வேண்டும் என்ற ஆசை என்றைக்கு பிறக்கப் போகிறது? அதுதான் இந்த திருவருகை காலம். இந்த காலத்தில் மனம் திரும்புவோம், பாதையை மாற்றுவோம், புதிய பாதையை அமைப்போம். அது ஒளிமயமானதாக அமையட்டும்.
நாள்தோறும் எங்களை வழிநடத்தும் இறைவா, தினமும் உம் சிறகுகளின் நிழலில் எங்களை காத்து வருகின்றதற்காக எங்கள் நன்றியை செலுத்துகின்றோம். மாபெரும் அற்புதங்களை நீர் எங்கள் வாழ்வில் செய்யப்போகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்கின்றோம். மக்களின் இருள் போக்கும் தூய தேவனே, இத்தரணியில் வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் கண்ணோக்கி பாரும். அமைதி தேடி, ஆறுதல் தேடி, உம் கருணை உள்ளம் நாடி வரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். குறிப்பாக இலங்கையில் பல துன்ப துயரங்களினால் அலைக்கழிக்கப்பட்டு அமைதி இழந்த நிலையில் வாடும் எம் மக்கள் மீது உமது அருட்கரங்களை வைத்தருளும். எங்கள் அன்பின் நிறைவா, இந்த தரணியில் உடைந்த உள்ளங்களுக்கு உவகையூட்டும் எங்கள் அருள் வாழ்வுக்கும் பொருள் வாழ்வுக்கும் தேவையான வரங்களை நிரம்ப தந்தருளும். எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிலையான அமைதி நிலவச் செய்யும். எந்த ஒரு வேதனையிலும் சோதனையிலும் எங்களுக்கு மனதிடத்தை தந்து இவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளிப்பீராக. வரங்கள் பொழிகின்ற வல்லவரே, எங்கள் தொழிலில், படிப்பில், வேலையில் மாபெரும் அற்புதங்களை காணச் செய்வீராக. எங்கள் அன்றாட தேவைகளை எங்களுக்கு அளித்தருளும். உமது பாதுகாப்பிலும் கருணையிலும் அன்பிலும் எங்களை என்றென்றைக்கும் வழிநடத்துவீராக. ஆமீன்.
நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manave.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். நன்றி. அன்புடன் ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ்.